கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் சபையார் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த துதிகிதங்களில் உள்ள 24வது பாடல், காது குளிர பாடுங்கள் என்ற பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம்.
காது குளிர பாடுங்கள் கிருபா சத்தியம், புத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வசனம், செல்க சத்திய வேதம் வாழ்க நித்திய வேதம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். நல்ல செய்தியை கூறுமேன் கிருபா சத்தியம், பாவ நாசத்தை காட்டுமேன் திவ்ய வசனம், வான வருஷமாரி ஞான புக்கிஷவாரி, அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்திய, அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்திய. வேதநாயகர் போழியும் கிருபா சத்திய, ஜீவ மங்கள மொழியும் திவ்ய வசன, இயேசு எந்தனை பாரும் நீத்தம் எந்தனை காரும், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்திய, அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்திய.
நாம் யாவரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனாய் கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வாதம் தரும்படியாய் நாம் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, துதிகள் மதில் வாசமா இருக்கிறவரே, துதிகளுக்கு பார்க்கிறவரே, அல்லேலூயா. நம்ம 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 ராஜாதி ராஜாவே, உணவும் சேரக்கூடாத இதோ இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதனம் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்த திருவிக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமாதானத்தில் நிலைத்திருக்க பண்ணோம் ஆண்டவரே. சோதனம் அல்லவையாரும் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவை நாமத்தினால வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, வருகிறோம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை சோதனம் அல்லேலூயா. ஹ
அத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட நாம் மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை காஜாங்குத்தமாவில் உள்ள தமிழ் உறவுகள் மத்தியில் நாம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட மகதலே நாம் அறியாளுடைய அர்ப்பணிப்பு என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். மகதலே நாம் அறியாளை குறித்து நம் வேதத்தில் பார்க்கும்போது அவர் இயேசுவை அதிகமாக நேசித்த ஒரு சகோதரியாக இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து அநேகர் பின்தொடர்ந்தார்கள், அவரை பின்பற்றி வந்தார்கள். அநேகர் இயேசு சென்ற இடமெல்லாம் சென்றார்கள். அவர்கள் எல்லோருக்குமே ஒரு காரணம் இருந்தது. சிலர் இயேசு இடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேடினார்கள். ஒரு சிலரை நம் வேதத்தில் பார்க்கும்போது அவர் போன இடமெல்லாம் அவர்களுக்கு உணவளித்தார். அந்த உணவை அருந்துவதற்காக அவரோடு கூட சென்று உணவு அருந்தி சந்தோஷமாக அவரை பின்பற்றாமல் திரும்பி போனார்கள் என்பதாகவும் நம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அநேகர் அவரை ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் என்பதற்காக அவரோடு கூட எப்போதுமே பயணிக்கிற ஒரு கூட்டமாக கூட ஒரு சில கூட்டம் இருந்ததாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த மரியாதை நாம் பார்க்கும்போது அவள் இயேசுவை கடைசி வரையிலும் பின்தொடர்ந்த ஒரு சகோதரியாக இருக்கிறாள், இயேசுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு சகோதரியாக இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த நாளிலும் கூட இந்த மகதலே நாம் மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பகுதிகளை கூட நாம் இந்த நாளிலே நாம் தியானிப்போம். அவள் இயேசுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்கிற அந்த தலைப்பிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது அநேகர் அந்த காலகட்டங்களிலே அவரை பின்பற்றி விலகி போன காரியங்களை நம்மால் வேதத்தை பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:10 நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:10 இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் தம்முடைய சீஷர் நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்கலாம். இங்கே பார்க்குறோம் ஏறக்குறைய 5000 பேர் அன்றைக்கு உணவு அருந்தினார்கள். ஆனாலும் அவர்கள் உணவுக்கு பிறகு அவர்கள் யாருமே அவரோடு கூட இல்லை, எல்லாம் விலகி போனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 66 நான் வாசிக்கிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6:66 அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேகர் அவரோடு கூட பயணிக்காமல் பின்வாங்கி போனதை இந்த வேதத்தில் நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த மகதலே நாம் அறியால் தன்னுடைய ஜீவிய காலம் முதல் கடைசி நிமிடம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி அவர் மறிக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரையிலும் கூட அவரோடு கூட அவள் பயணித்தாள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகதலேனா மரியாளை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, இந்த மகதலேனா என்பது ஒரு ஒரு கலிலேய கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கிற ஒரு பட்டினமாக இருக்கிறது. அந்த பட்டினத்துடைய பெயரினாலே அவள், அந்த பட்டினத்துடைய பெயரும் சேர்த்து அவள் மகதலேனா மரியாள் என்று அழைக்கப்பட்டாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவோடு தாயாகிய மரியாளும் பெத்தானியா நகரை சார்ந்த, பெத்தானியா என்கிற அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு சகோதரி, லாசருடைய சகோதரியாக இந்த மரியாளும் வேதத்தில் பார்க்கிறோம். இவர்கள் மூவருமாக இயேசுவை அதிகமாக நேசித்தவர்கள், இயேசுவோடு கூட வாழ்க்கையில் மிக முக்கியமாக பங்கித்தவர்கள் என்ற வேதத்தை நம்மளே பார்க்க முடிகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் இந்த மகதலேனா மரியாளை குறித்து பார்க்கும்போது, அவள் ஒரு கிராமத்தில் இருக்கிற மகதலேனால் என்கிற ஒரு பட்டினத்தை சார்ந்தபடினாலே அந்த பட்டினத்துடைய பெயரோடு கூட அவளுடைய வாழ்க்கை பெயரோடு கூட சேர்ந்து இவளுடைய பெயரும் இணைந்து இங்கே சொல்லப்படுகிறதை நம் வேதத்தில் நம்மளாலே பார்க்க முடிகிறது. இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:1-3 நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:1-3 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னீர்வரும் அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் இருந்தார்கள் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆசிகளினால் அவருக்கு ஊழியம் செய்ய கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகள் கூட அவரோடு கூட இருந்தார்கள். இங்கே பார்க்கலாம் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் என்கிற ஒரு சகோதரி குறித்து இங்கே முதலாவதாக இங்கே பார்க்கிறோம். இந்த 7 பிசாசுகள் என்று சொல்லும்போது நம் வேதத்தில் 7 என்பது எண்ணிக்கை அடையிலும் நாம் பார்க்க முடியும், அப்படி இல்லை என்று சொன்னாலும் கூட பரிபூர்ணம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். 7 என்பது சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. 7 என்பது எண்ணிக்கையிலும் இருக்கலாம், அல்லது அவள் பரிபூர்ணப்பட்ட ஒரு பிசாசின் பிடியில் இருந்தால் என்பதற்கு அடையாளமாக கூட இந்த 7 என்று சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 7 பிசாசுகள் என்று சொல்லும்போது அவளுடைய நிலைமை மிக மோசமானது. முழுமையாக அவள் பிசாசின் பிடியில் இருந்தாள், முழுமையாக அவள் பிசாசின் பிடியில் அவள் வாழ்க்கை இருந்திருக்கிறது. அவளுக்கும் தேவனுக்கும் ஒரு ஒரு எந்த உறவும் கிடையாது. அவளுடைய வாழ்க்கை முழுமையாக பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தவள், பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள். பரிதவிக்கப்பட்ட அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாக எந்த விதமான சந்தோஷத்தையும் அவளுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்க முடியாது. வேத ஆய்வாளர்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள், அவளுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மோசமான பாவ வாழ்க்கை. அவர் விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீயாய் கூட அவள் வாழ்நாளில் இருந்திருக்கிறாள் என்பதாக இன்றைய வரையிலும் அது அவளை குறித்ததாக வேத ஆய்வுகள் நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை அவள் தொடங்கியிருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய கட்டுப்பாடுகளை இருந்ததினாலே அவள் வாழ்க்கை மிகவும் ஒரு இருளடைந்த ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் அவளுடைய வாழ்க்கை இருந்திருக்க முடியும் என்று சொன்னால் அவள் 7 பிசாசுகள் என்று அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல் அவளுடைய வாழ்க்கையில் அவள் பெற்றிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட நம் பிசாசன் பிடியில் நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். அநேகருடைய வாழ்க்கையை நான் இங்கே கிராமத்தில் இருக்கிறபடினாலே நான் இங்கே பார்த்துருக்கிறேன். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் பிசாசினால் எவ்வளவு வேதனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், எவ்வளவு அனுபவித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கிறது, பாவத்தில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் இழந்து இந்த குடும்பங்கள் எவ்வளவு துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறது என்பதை இங்கே எங்களாலே நாம் நேரடியாக கூட அநேக சாட்சிகளை தேவனை கத்தர் நம்முடைய செங்கல்பட்டு சபையில் கொடுத்துருக்கிறார். அதனாலே இங்கே பார்க்கும்போது நம்மாலே அந்த பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பார்கள் என்பதையும் நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழல் அவர்களை அவர் சந்தித்தார்கள். சரீரத்திலும் சரி மனதளவிலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தையும் பாடுகளையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனாலே நாம் இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகதலேனா மரியாளை குறித்து நாம் சில காரியங்களை நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். அப்படி வாழ்க்கை அவள் பாவ வாழ்க்கையில் இருந்தால் பிசாசுனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவள் பிசாசுனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவள் வாழ்க்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. அதில் எதிர்காலத்தை குறித்து தானே எந்த நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையில் கிடையாது. அவளுக்கு எதிர்காலம் என்று ஒன்று குறித்து சிந்திக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான நம்பிக்கை, நாளைய தினத்தை குறித்து தானே எந்த நம்பிக்கையும் மற்ற ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கெடுத்தோம் சொன்னால், நாம் ஒரு நம்பிக்கையாக அடுத்த நாளை நாம் கடக்கிறோம். அடுத்த நாளுக்குரிய தேவைகளுக்காக தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் கடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கைக்கான எல்லா சூழ்நிலையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த மகளிரை நாம் அறியாலை பார்க்கும்போது, அவள் பிசாசனுடைய கட்டுப்பாடிலே வியாதியில் இருந்தபடினாலே அவளுக்கு எதிர்காலத்தை குறித்ததான எந்த அற்ற நம்பிக்கையை மற்றவர்களாகவே அவள் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால், அவளுடைய முழுமையாக பிசாசன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவருடைய வாழ்க்கை இருந்தபடினாலே அவளுக்கும் இந்த எதிர்காலத்துக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. தினந்தோறும் சோகம், தினந்தோறும் துக்கம், தினந்தோறும் பாடு, தினந்தோறும் நிந்தை என்பதே அவருடைய வாழ்க்கை முறையாக இருந்திருக்க வேண்டும். ஏன் சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் உதவுவதற்கு யாரும் கிடையாது. அவளுக்கு எந்த உறவுகளை குறித்தும் ஏதும் பதிவு செய்யவில்லை. அவளுக்கு எந்த நண்பர்கள் இருந்ததாகவோ அல்லது உறவுகள் இருந்ததாகவோ, உற்றா உறவினர்கள், பெற்றோர்கள் இவர்கள் குறித்து எதுவுமே இந்த வேதாகமத்தில் மகளிர் மரியாதை குறித்து நம்மாலே பார்க்க முடியவில்லை. அதனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சூழல் தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அவள் அனுபவிப்பதற்கான எந்த சூழ்நிலையும் கிடையாது. பாவ வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இந்த பாவ வாழ்க்கை செய்கிறபடினாலே சமுதாயத்தில் அவள் எவ்வளவு நெருக்கடிகளை அவள் பெற்றுப்பாள் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீயாக அவள் இருந்திருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வேத ஆய்வுகள் சொல்லும்போது அவளுடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எப்படியாக அவள் புறக்கணிக்கப்பட்டிருப்பாள், எப்படியாக ஜனங்கள் மத்தியில் அவள் எவ்வளவாக அவள் பாவ சகோதரியாக இருந்தபடினாலே ஜனங்கள் அவளை எப்படியாக பார்த்திருப்பார்கள், எவ்வளவு அவமானங்களை எல்லாம் அவள் சந்திக்க வேண்டியிருக்கும், எப்படிப்பட்ட அவமானத்தோடு கூட அவள் வாழ்க்கையை அவள் நடத்தியிருப்பார் என்பதையும் நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால இந்த மகதலே நாம் அறியாளுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த போது அவருடைய வாழ்க்கை மாறினது, அவருடைய சுபாவங்கள் மாறினது, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறந்தது. எதிர்காலத்தை குறித்து தான தன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை என் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அவள் சொந்தக்காரியாக மாறினாள். உதவியற்ற அனாதை போல இருந்த அவருடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாச வாழ்க்கையை அவள் தொடங்க ஆரம்பித்தாள் என்பதாகவே வேதத்தில் நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால் இந்த நாளில் கூட இந்த மகதலே நாம் மரியாதை குறித்து நாம் வேதத்தில் நாம் சிந்திக்கும் போது அவள் எவ்வளவாக அவள் தேவனுக்கு பிரியமாக அவள் நடந்து கொண்டாள் என்பதை குறித்து கூட நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். அதனால் முதல் பகுதியை நாம் பார்க்கும்போது அவள் வாழ்க்கை பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவள் இருந்தவள். பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, உதவி அற்ற ஒரு சகோதரியாகத்தான் அவருடைய வாழ்க்கை தொடங்கினது. ஆனாலும் தேவன் அவளை, ஏழு பிசாசுகளுடைய வாழ்க்கையில் இருந்தது, ஆனாலும் அதை விடுவித்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்படி விடுவித்த போது இப்படிப்பட்ட அந்த அதற்கு தேவனுக்கு அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்று சொன்னால், தேவனுக்கு அவள் உண்மையில இந்த விடுவிக்கப்பட்டதற்கு அவள் மிகுந்த ஒரு நன்றி உள்ளவளாகவே அவளுடைய வாழ்க்கை தொடங்குகிறார். இந்த ஏழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, ஏழாம் அதிகாரம், லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா ஏழாம் அதிகாரம் 36 பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜம் பண்ண வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயின் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தயாரித்து கொண்டு வந்து அவளுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் தலைமையினால் நினைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த அந்த பரிசேயன் அதை கண்டபோது, இவள் தீர்க்கு தரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னால் என்று எப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பாள், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒரு நிமிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டு இருந்தால் ஒருவன் 5 வெள்ளிக்காசையும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவரும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், என் கால்களை தண்ணீர் தரவில்லை. இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமையினால் அவைகளை துடைத்தால் நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால் நீ என் தலையை எண்ணெய் பூசவில்லை. இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினால் அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். அதனால் இங்கே பார்க்குறோம், இந்த பகுதியை நாம் சிந்தித்து பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தருக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தாள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து தன்னுடைய பரிமள தைலத்தினாலே அவருடைய பாதங்களை எல்லாம் பூசி தன் தலைமையை நான் சுத்தம் செய்தார். இந்த பரிசீலனை நீங்கள் பாருங்கள். இந்த பரிசீலனை குறித்து சொல்லுகிறார், நான் வீட்டிற்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை. அந்த யூத கலாச்சாரத்தில் நான் பார்க்கும்போது யாராவது வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு கால்களை கழுவ தண்ணீர் தர வேண்டும் என்பது யூத கலாச்சாரமாக இருக்கிறது. நம் வேதத்தை வாசிக்க வேண்டாம். அப்ரகாம் வீட்டுக்கு தேவ தூதர்கள் வந்தபோது தேவனாகிய அப்ரகாம் அவர்களுக்கு கால்களை கழுவுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தண்ணீர் வார்த்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக லோத்தை கூட நம்ம வேதத்தில் பார்க்கும்போது சோதம் குமாரா பட்டணத்திலே தேவ தூதர்களுடைய இல்லத்திற்கு பிரவேசித்த போது கைகளையும் கால்களையும் கழுவி எங்கள் வீட்டில் இழைப்பாருங்கள் என்று சொல்லி லோத்து சொன்னதாக கூட வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அதனால் யூத கலாச்சாரத்தின்படி நாம் பார்க்கும்போது யாராவது விருந்தினர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வரும்போது அவர்களுக்கு கால்களை கழுவுவதற்கு தண்ணி தருவது என்பது அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு கணமாக கலாச்சாரமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த சீமோன் அதை கூட செய்யவில்லை. தேசுக்குரு சுட்டி காட்டுகிறார், நான் வீட்டுக்குள் பிரவேசித்த போது நீ தண்ணீர் தர வேண்டும், கால்களை கழுவுவதற்கு அதை செய்யவில்லை, தலைகளுக்கு எண்ணெய் பூச வேண்டும் அதையும் நீ செய்யவில்லை. ஆனாலும் இவள் என்ன செய்தால் என்ற காரியத்தை சுட்டி காட்டுகிறார். தன்னுடைய கால்களை பரிமள தைலத்தை கொட்டி தன் தலைமயிரினால் துடைத்து தன்னுடைய நன்றி கடனை தேவனுக்கு அவள் திரும்ப செலுத்தினார். என் வாழ்க்கையில என் தேவனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். என் பிசாசின் பிடியில் இருந்த என்னை என் வாழ்க்கையை என் தேவன் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி அந்த நன்றி கடனாக அவள் தேசுவுக்கு தன்னுடைய பரிமள தைலத்தினாலே அவள் பாதங்களை முத்தம் செய்தார். தன் தலைமயிரினால் அந்த கால்களை துடைத்தால் என்பதாக வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பகுதியை கூட நாங்கள் சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய சரீர இச்சைகள் எல்லாம் உடைக்கும் போது அவள் தனக்கு தேவனுக்கு பிரியமானவளாக அவள் மாறுகிறாள். அவள் வெறும் சுகத்தை பெற்றுக்கொண்டவள் அல்ல. வேதம் மிக தெளிவாக இங்கே இருக்கிறது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். நம்முடைய தேவன் வாழ்க்கையில் சுகம் தருகிறவர் அல்ல, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர் என்பதை அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர். அவர் தன்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். 10 பேரும் சுகம் பெற்றார்கள். திரும்பி போனவர்கள் யாருமே வரவில்லை. ஒரு மனிதன் திரும்ப வந்தான். தேவனாக்கி கத்த சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று. ஆனால் அநேகர் இன்றைக்கு சுகத்தை பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்து நன்மையானது பெற்று போய்விடுகிறார்கள். அவரை ஒரு மருத்துவரை போல, ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் போல அவரிடத்தில் வருகிறார்கள், திரும்பி போகிறார்கள். ஆனால் யாருமே அவருக்கு உண்மையாக அவரை பின்தொடர்பவர்களாக யாரும் இல்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த மரியாள் மிக அழகான ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசுவை பின்தொடர்ந்தார், அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் என் வாழ்க்கையில் செய்த அந்த பாவ மன்னிப்பையை உணர்ந்தார். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த விடுவித்த அந்த வல்லமையை அவள் உணர்ந்தாள். தன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தவர் ஒரு சகோதரியாக அவள் இங்கே இருக்கிறத நம்மளே பார்க்க முடிகிறது. அதனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அவருடைய அந்த பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு சகோதரியாக இந்த மகதலேனா மரியாள் இருக்கிறாள் என்பதை நம்ம இங்கே நம்மளாலே உணர முடிகிறது. அதனாலே மகதலேனா மரியாளை பார்க்கும்போது தன்னை விடுவித்த அந்த தேவனுக்கு தன்னுடைய ஜீவிய காலத்திலே ஒரு நன்றியுள்ளவராக இருந்தார். சுகத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை, மன்னிப்பை பெற்றார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் இன்றைக்கு சுகத்தை பெறுவதே ஒரு அற்புதமாக அதிசயமாக நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் சுகத்தை பெறுவது முக்கியமல்ல, அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெறுவது மிக மிக முக்கியம். ஒரு திமிர்வாத காரணம் இயேசுடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொன்னார். அப்போது அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், இவன் பாவத்தை மன்னிப்பதற்கு இவன் யார் என்று சொல்லி. இவனை கர்த்தர் கேட்கிறார், எது எளிது, எழுந்து நட என்று சொல்வது எளிதா, உன் பாவத்தை மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா என்று கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அற்புதங்கள் அதிசயங்கள் அல்ல. நாம் அதற்காக நாம் இயேசுவை பின்தொடரவில்லை. நம்முடைய பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பெற்றுக்கிறோமா, அது முக்கியமானதாக இருக்கிறது. பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சகோதரி ஏழு ஆவிகளை பிடித்த ஒரு பிசாசில் கட்டுப்பாடில் இருந்தவளாக இருந்த போதிலும் அவைகளிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டிருந்தால் அது நிமித்தமாக அவளுடைய சந்தோஷம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்கிற அந்த நிறைவும் அந்த சந்தோஷமும் அவளுக்கு இருந்ததாக வேதாகமத்தில் நம்மளாலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவள் தேவனாகிய கர்த்தருடைய அந்த வல்லமையை அவள் அனுபவித்தாள். தேவனாய் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிற அந்த வல்லமை, நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் பிசாசின் பிடியிலிருந்து, நான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு புது மனுஷியாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார் என்கிற அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் சந்தித்த பிறகு என்னுடைய சுபாவம் மாறியிருக்கிறது, என் குணாதிசயம் மாறியிருக்கிறது, என் சரீரத்தில் இருக்கிற அந்த வேதனைகள் மாறியிருக்கிறது, நேற்று வரை என்னிடத்தில் இருந்த அந்த பாவ சுபாவங்கள் மாறியிருக்கிறது என்ற வல்லமையை தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்து இந்த மகத்திலே நாம் அறிய பெற்றால், அதனாலதான் அவளாலே அடுத்தது பாவம் இல்லாமல் இயேசுவை பின்தொடர முடிந்தது. இன்றைக்கு நாம் கூட அநேக நேரங்களிலே இயேசுவோட அந்த வல்லமையை நாம் உணராதவர்களாகவே நாம் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கை தொற்றுக்கிறார், நான் மாறி இருக்கிறேன், நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி என்று வேதம் சொல்கிறது. நான் கூட ஒரு சகோதரனும் பேசிக்கொண்டிருந்தோம், ஒரு சூழ்நிலையில் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், ஒரு சில நபரை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம், அந்த நபரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்முடைய நமக்கென்று சில குடும்ப சுபாவங்கள் ஜீன் என்று சொல்வார்கள் இல்லை, அந்த ஜீன் என்று சொல்கிறது நம்மளை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், நம்முடைய சுபாவங்களுக்குள்ளே அது இருக்கும். நம்முடைய முன்னோர்களுடைய சுபாவங்கள், நம்முடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய முன்னோருடைய அந்த குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கும். அப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், இது இயற்கையாகவே விஞ்ஞானம் சொல்கிற ஒரு முறைமை. விஞ்ஞானம் சொல்கிறது அந்த ஜீன் தொடரும், ஆனால் வேதம் சொல்கிறது அதை மாற்றக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. என்னுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது எனக்கு கவலை இல்லை, என்னுடைய முன்னோர்களுடைய சுபாவம் என்ன என்பது குறித்து எனக்கு கவலை இல்லை, என்னோருடைய முன்னோர்களிடத்தில் இருந்த அந்த பாவ சுபாவம் என்னை தொடரும் என்று நாம் நம்புவதற்கு நான் விஞ்ஞானத்தை சார்ந்தவன் அல்ல. என்னுடைய முன்னோர்களுடைய சுபாவங்கள் என்னை தொடர்கிறது என்று நாம் திரும்ப சொல்ல முடியாது. என்று சொன்னால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி என் தேவன், எப்படிப்பட்டவனையும் அவர் பிரகாசிக்க செய்கிறவர், எப்படிப்பட்ட மனிதனையும் அவர் மாற்றக்கூடிய வல்லவர், எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்றி நான் எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்றக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அநேகரை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறேன் தேவன். அதனால இந்த வல்லமை அவர் உணர்ந்தார், என் தேவனாய் கர்த்தர் என் சுபாவங்களை முழுமையாக மாற்றியிருக்கிறார் என்கிற அந்த வல்லமையை இந்த மரியாள் உணர்ந்தால் என்பதாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் அப்படிப்பட்டவர். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம், வேண்டு குருந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. என்னுடைய சுபாவம், என்னுடைய முன்னோர்களுடைய சுபாவம், விஞ்ஞானம் சொல்கிற என்னுடைய ஜீன், விஞ்ஞானம் சொல்கிறது என்னுடைய தொடரும் என்னுடைய முன்னோர்கள் குணாதிசயம் தொடரும். நல்லதாய் தொடரும் போது தேவன் அனுமதிக்கிறார், தீயதாய் தொடர்வதற்கு தேவன் அனுமதிப்பது இல்லை. தேவனாகிய கர்த்தர் அந்த தீய குணங்களை என்னுடைய முன்னோர்களுடைய ஜீனிலிருந்து எடுத்து போட சித்தம் உள்ளவர். நாம் விசுவாசிக்க வேண்டும், என்னுடைய முன்னோர்கள் வந்து இப்படி இருந்தாங்க அதனால எனக்கு அந்த பழக்கம் வருது, அது இல்லை, சாத்தியம் இல்லை. வேதம் சொல்கிறது அதற்கு சாத்தியமற்றவர்கள் தான். அப்படிப்பட்ட சுபாவங்களில் இருந்து முழுமையாக விடுவிக்கக்கூடிய சித்தம் உள்ளவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சுபாவங்களிலிருந்து நம்முடைய தேவன் முழுமையாக நம்ம விடுவிக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மகதலே நம் அறியாளுடைய வாழ்க்கை மாறினது, முழுமையாக அவள் பாவ சுபாவங்களிலிருந்து அவள் மாற்றப்பட்டாள். அப்படியாகி கூட நாமும் கூட விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முழுமையாக மாற்றக்கூடிய அதிகாரத்தை பெற்ற ஒரு தேவனாக என்னுடைய தேவன் இருக்கிறார். அதனால் வேதத்தில் இன்னொரு பகுதி கூட நான் வாசிக்கிறேன், 1 பேதுரு 1:23 நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே நாம் பிறந்தவர்கள் அல்ல, அழிவில்லாத வேத வசனமாகிய வித்தினாலே மறுபடியும் நாம் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். அதனால் நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக வேணாலும் இருந்திருக்கலாம், முன்பாக நம்முடைய முன்னோருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கலாம், எப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்ததாக இருக்கலாம், அப்படிப்பட்ட வழியிலே நாம் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய வசனத்தினாலே புதிதாக ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், நாம் புதிதாய் பிறந்தவர்கள், நாம் மீண்டுமாக பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்கள். அதனாலே தான் வேதம் சொல்கிறது, புது சிஷ்யாக இருக்கிறோம், பழையவனை எல்லாம் ஒழிந்து போயின. ஆனால் மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை ஒரு புது சிஷ்யாக அவள் மாறுகிறாள். அவள் நேற்று வரைக்கும் அவள் இருந்தது வேறு, இன்றைக்கு அவள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேறு. நேற்று வரைக்கும் அவள் யார் என்பது முக்கியமல்ல, இன்றைக்கு அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள். அந்த சகோதரி அந்த சீமோனுடைய வீட்டிலே பிரவேசித்த போது அவன் சொல்கிறான், இவள் பாவி என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து அவளை பாவி என்று வெறுக்கவில்லை, அவளை ஏற்றுக்கொண்டார். அவளை சந்தோஷமாக அவளுடைய காரியங்களுக்கு தன்னுடைய சென்னிடத்தில் செய்வதற்கு அவள் அனுமதித்தார். சில நேரங்களில் நாம் சில பேரை நாம் அப்படியே பார்க்கிறோம். இவர்கள் முன்பான வாழ்க்கைகளே சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம். இவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி, ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை கூட முழுமையாக மாற்றக்கூடியவராக என் தேவன் இருந்திருக்கிறார். அதனால் இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாறியிருந்தாள், புது சிஷ்யாக மாறியிருந்தாள், தேவனுடைய அந்த வல்லமையை உணர்ந்திருந்தாள். தேவனாய் கர்த்தர் உன் வாழ்க்கையை முழுமையாக அவர் மாற்றியிருக்கிறார் என்கிற அந்த வல்லமையை உணர்ந்திருந்தார். ஒரு சமாதானத்தை அனுபவித்திருந்தாள். இப்போ அவள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டு. சமாதானம் இல்லை என்று சொன்னால் இயேசுவை பின்தொடர முடியாது. நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்தொடர்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் மனிதன் விலை கொடுத்து வாங்க முடியாத மிகப்பெரிய ஒரு பொருள் உண்டு, அது சமாதானம். தேவ சமாதானத்தில் நாம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். தேவ சமாதானத்துக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி எங்கே இல்லையோ, எங்கே தேவனுடைய வசனம் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லையோ, அங்கே அந்த மனிதன் அந்த குடும்பம் சமாதானத்தை இழந்து விடுகிறது. அல்ல, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எப்போது தேவனுடைய வார்த்தையும் வசனமும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறதோ அங்கே நாம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். யாருமே நாம் சமாதானமாக இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியாது. நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதுக்கு தெரியும், நாம் எப்போது சமாதானத்தை எழுக்கிறோம், எப்போது நாம் தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி இருக்கிறோமோ அப்போது நம்முடைய குடும்பங்கள் நாம் சமாதானத்தை இழந்தவர்களாகவே நாம் மாறுகிறோம். அதனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவள் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவள் பெற்றுக்கொண்டாள். மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையாக மாறினது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சமாதானத்துக்குள்ளாக இருக்கிறோம், வேதம் சொல்கிறது, வாசிக்கிறேன். யோவானேதின சுவிசேஷம் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்ன தேவன். அதனால் இன்றைக்கு தேவ சமாதானத்திலே நாம் இன்றைக்கு நிலைத்திருக்க வேண்டும். தேவ சமாதானத்திலே நாம் வாழ வேண்டும். தேவ சமாதானத்திலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நம் இடத்துல விரும்புகிறார். நம் வாழ்க்கையில் எதை சம்பாதித்தாலும் ஒரு மனிதனுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவர் வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறிவிடும். அதனால் நம் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிற சமாதானம், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவத்தில் கூட அடிக்கடிக்கு நான் இங்கே செய்தியில் சொல்வது உண்டு, நம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம போய் இயேசு கிறிஸ்துவ போய் நாம் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது, புறஜாதி ஜனங்களிடத்தில் பிரசங்கும் போது நாம் சொல்லுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி அநேக சகோதர சகோதரிகளாகிய நாம் புறஜாதி ஜனங்களிடத்தில் போய் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறவர், உங்களுக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா, உங்கள் குடும்பத்திலே வேதனையா, உங்கள் குடும்பத்திலே பிரச்சனையா, உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லையா, இயேசு இடத்துல வாருங்கள், அவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வோம். இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் இயேசு செய்வார் என்று இயேசு அறியாத ஜனங்களிடத்தில் நான் சொல்லுகிறேனோ அதை என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிறேனா, இயேசுவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறேனா, இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேனா, இயேசுனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், நான் என் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் இருக்கிறதா, நான் சமாதானத்தோடு இருக்கிறேனா, நான் ஒரு இலைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறேனா, என் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறதா, இயேசு இருக்கிறார் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் நான் சமாதானத்தோடும் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு சாட்சி நான் தயாராக இருக்கிறேன்னா, இயேசு சமாதானத்தை தருகிறார் என்று மற்றவர்கள் சொல்லுகிறேன்னா. அநேக நேரங்களில் நம்முடைய சமாதானத்தை இழந்து விடுகிறோம். அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறது. அநேக தேவனை அறிந்த குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. காரணம் என்ன? தேவனை அறிந்திருக்கிறார்கள். தேவ வசனமும் வேத வசனமும் அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக இல்லாமல் போகும்போது அவர்கள் தங்களுடைய சமாதானத்தை இழந்து விட்டு போகிறார்கள். இந்த மகதலேனா மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் அவள் தேவனாலே சமாதானத்தை பெற்றாள். அவளுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவ நகர வாழ்க்கை, நரக வாழ்க்கை. ஆனாலும் அவருடைய எதிர்காலங்களிலே அவளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவின் சமாதானம் அவளை ஆட்சி செய்தது. கிறிஸ்துவின் சமாதானத்துக்குள்ளாக இல்லை என்று சொன்னால் அவள் இயேசுவை பின்தொடர்ந்திருக்க முடியாது. அதனாலே நாம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு 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 மகதலேனாள் என்கிற ஒரு ஒரு கிராமத்திலிருந்து, ஒரு பட்டினத்திலிருந்து, ஒரு நகரத்திலிருந்து ஒரு ஒரு அற்புதத்தை கண்ட ஒரு சகோதரி இயேசுவோடு கூட ஒரு பயணிக்க ஆரம்பிக்கிறாள். இயேசுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு தன்னை விடுவித்தார் என்கிறதை உணர்கிறார். இயேசுவோட வல்லமை, என் பாவத்தும் என் பாவ சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கமும் கிருபையும் என்னை பாவத்திலிருந்து முழுமையாக விடுவித்திருக்கிறது. நான் ஒரு முழுமையாக ஒரு மனிதனாக, ஒரு புது சிருஷ்டியாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார் என்று அவரால் உணர முடிந்தது. அந்த சமாதானத்தை அவரால் அனுபவிக்க முடிந்தது. அதன் பிறகு அவள் தேவனுக்காக தன்னுடைய ஊழிய பணிகளை தொடங்கி தேவனோடு கூட ஊழியம் செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் சமாதானத்தோடு இருக்கிறோமா? என் கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிற நான் மற்றவர்களுக்கு முன்பாக நான் சமாதானத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த சமாதானத்துக்குரிய ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கிறதா? இயேசு என்னை சமாதானமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம் வேதத்தில் பார்க்கும்போது அவளுடைய மீண்டுமாக லூக்கா 8:3 நாம் வருவோம். லூக்கா 8:3 நாம் வரும்போது எருவதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாக யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. 2 பார்க்கும்போது அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரிகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் எனப்பட்ட மரியாளும் எரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளினாலே தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே பார்க்கிறோம். இவள் எப்படிப்பட்ட ஆஸ்தி உடையவளாக இருந்தால் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. இவள் ஒரு ஏழையாக இருந்திருக்கலாம், ஒரு வேளை ஒரு நடுத்தர வருமானத்தில் இருந்திருக்கலாம், ஒரு பணக்காரியாக இருந்திருக்கலாம். அவளை குறித்து தானே எந்த, அவள் ஆஸ்திகளை குறித்து தானே எந்த பதிவும் வேதத்தில் இல்லை. ஆனாலும் அவள் தன்னுடைய ஆஸ்தியை தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பினாள். அவளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு தன்னுடைய பாவங்களை மன்னித்த பிறகு, இயேசு தன் சரீரத்தில் இருக்கிற அந்த பிசாசினுடைய ஆவிகளை எல்லாம் துரத்தின பிறகு, அவருடைய சொந்த இரட்சகராக அவளை ஏற்றுக்கொண்ட பிறகு அவள் செய்கிற ஒரு காரியம் தன் ஆஸ்திகளை தேவனுக்கு கொடுக்க முன் வந்தாள். நாம் கூட இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் ஆஸ்திகளினாலே தேவனுக்கு நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அழிந்து போகிறவர்களை கொண்டு அழியாதவைகளை சம்பாதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் இன்றைக்கு நாம் அழிந்து போகிற அந்த பணத்தை வைத்து கொண்டு அழியாத நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அநேக இன்றைக்கு ஏழைகள் இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவுவது, தேவனுடைய ஊழியங்களுக்கு உதவுவது, ஊழியக்காரர்களுக்கு உதவுவது, இதெல்லாம் நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். பணம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஜனங்களை நீங்கள் பாருங்கள், பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணம் ஒரு மிகப்பெரிய முக்கியமானதாக இருக்கிறது. அநேகர் பணத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணமே வாழ்க்கை என்று சொல்லி இந்த பொருளாதார வாழ்க்கையில், இந்த ஆடம்பரமான இந்த வாழ்க்கையில் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதாக நாம் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். பணம் பணம் என்று பணத்தின் பின்பாடி ஓடிக்கொண்டிருக்கிற அநேக கூட்டங்களை இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஏன் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் கூட நாம் அநேகர் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் இங்கே பார்க்கும்போது இந்த மகதலேனா மரியாள் இவர்கள் எல்லாம் தங்கள் ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்தவர்கள் என்கிற பட்டியலில் இவளும் வருகிறாள் என்பதாக இங்கே வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அதனாலே பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலே நம்முடைய ஆஸ்திகளினால் கூட நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுக்காக கர்த்தருடைய ஊழியத்தை நாம் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். வேதத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எதனாலே என்னை வஞ்சிக்கிறீர்கள், காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் தானே என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். அதனால் இன்றைக்கு அநேகர் காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் தேவனை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் அல்ல, நாம் காணிக்கைகளிலும் தசம பாகங்களிலும் தேவனை நாம் வஞ்சிக்காமல் கர்த்தருக்காக நாம் கொடுக்கிற கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் விரும்புகிறார். அதனால் இல்லை இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசிப்போம். நம் காணிக்கைகளினாலும் நம்முடைய நிதி நிலைமைகளினாலும் தேவனுக்காக நாம் ஊழியர் செய்வோம். இந்த மரியாள் காணிக்கைகளினாலும் நிதி நிலைமைகளினாலும் தன்னுடைய ஊழியத்தை தேவனுக்காக அவள் செய்தாள் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவள் பின்தொடர்ந்தாள். தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை கடைசி வரையிலும் அவள் பின்தொடர்ந்தாள் என்பதாகவே வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய ஜீவியத்தில் அவள் கடைசி வரையிலும் தேவனோடு கூட அவள் பின்தொடர்கிற ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்தாள் என்பதாகவே வேதத்தில் நம்மாலே பார்க்க முடியும். யோவான் 19:25 நான் வாசிக்கிறேன். யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவனுடைய தாயும் அவனுடைய தாயின் சகோதரி கிலோயோப்பா மரியாலும் மகதலேன மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். அநேகர் அன்றைக்கு இயேசுவை கிறிஸ்துவை விட்டு ஓடிப்போனார்கள். இயேசு கிறிஸ்து விட்டு அநேகர் அன்றைக்கு ஓடிப்போனார்கள். அவருடைய சீஷர்கள் மரண பரியந்தம் பின்தொடர்வேன் என்று சொன்னவர்கள் யோவான் ஒருவரை தவிர அங்கே யாருமே இல்லை. எல்லோருமே பின்வாங்கி போனார்கள். இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்துக்கு முன்பாக யாருமே இல்லை. ஆனாலும் வேதத்தில் நாம் பார்க்கும்போது இந்த மகதலேன மரியாள் அவர் மரண பரியந்தம் அவளோடு கூட இருந்தார். அவரை பின்தொடர்ந்தார். அவளை கடைசி வரையிலும் அவரை பின்தொடர வேண்டும் என்று நினைத்தார். என் தேவன், என் இரட்சகர், அவர் என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். அவரோடு கூட நான் பின்தொடர வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து அவரோடு கூட பின்தொடர்ந்து கடைசி வரையிலும் அவரோடு கூட தன்னுடைய ஜீவிய காலத்தில் அவரோடு கூட பின்தொடர்கிற ஒரு காரியத்தை இந்த மரியாள், இந்த மகதலேனா மரியாள் செய்தார். இயேசுவினுடைய மரண பரியந்தம் அவரை பின்தொடர்ந்தால் அது மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசம் மிகப்பெரியதாக இருந்தது என்பதாக வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவருடைய ஜீவியத்தில் அவள் மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார். அவளை பின்தொடர்ந்தது மாத்திரம் அல்ல, அவர் தேவன் மீது வைத்திருந்த அந்த விசுவாசம் மிகப்பெரியது. அவள் அந்த அவள் காட்டின அந்த விசுவாசம் மிகப்பெரியதாக இருக்கிறது. சீஷர்களுக்குள்ளே கூட நாம் எதிர்பார்க்காத ஒரு விசுவாசத்தை அவள் தன்னுடைய ஜீவியத்தில் அவள் வெளிப்படுத்தினாள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:10 நான் வாசிக்கிறேன். 11 மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குளிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல வெள்ளையுடன் தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டிலே ஒருவனும் கால்மாட்டிலே ஒருவனுமாய் இருக்க உட்கார்ந்திருக்கதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், என் ஆண்டவரை எடுத்து போட்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றான். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஆனாலே இன்றைக்கு நாம் இந்த பகுதியை நாம் சிந்திக்கும் போது மிகப்பெரிய இன்னொரு ஆச்சரியம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. அது என்னவென்று சொன்னால், இயேசுவை மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனத்தில் கண்ட இயேசுவை தரிசனமான முதலாவது சகோதரியாக மரியாள் இருக்கிறார். அவரோடு கூட இருந்த அந்த சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு மரியாளுக்கு கிடைத்தது. அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாவது இயேசுவை பார்த்தவள் இந்த மகதலேனா மரியாள். எல்லோரும் போய்விட்டார்கள், அவர் கல்லறையிடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். இயேசுவை அவள் மறித்த பிறகும், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகும், மறித்த பிறகும் அவள் கல்லறையில் உட்கார்ந்து அவள் அழுது கொண்டிருந்தார். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு மறித்த பிறகும் அவளுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்களுடைய நம்பிக்கை, தேவன் மீது அவள் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அந்த நன்றி கடனை அவள் வெளிப்படுத்துகிறார். அதனுடைய விளைவு, அவர் மறித்த பிறகு முதல் தரிசனத்தை மகதலேனா மரியாள் பெற்றார். சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆச்சரியம், சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு மகதலேனா மரியாளுக்கு கிடைத்திருக்கிறது என்பது தேவன் அவளை எவ்வளவாக அவர் நேசித்திருக்கிறார், அவளுடைய அன்பு எப்படிப்பட்ட இருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை தனக்காக செய்ய அவர் சுத்தமுள்ளவளாக இருக்கிறாள் என்று சொல்லி நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால இன்றைக்கு மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கை. அவள் தேவனுக்கு பிரியமில்லாதவளாக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தவள், தேவனுக்கு பிரியமில்லாதவளாக தன் வாழ்க்கையை வாழ்ந்தவள், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவ செய்களில் அவள் இருந்தவள். தேவனாகிய கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவளுடைய சுபாவம் மாறினது. அவளுடைய பிசாசிலிருந்து விடுவிக்கப்பட்டால் அவளுடைய பாவ சுபாவம் மாறினது. அவள் தேவனுடைய அந்த ஆச்சரியத்தை, தேவனுடைய அந்த ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைக்கப்பட்டால் அந்த ஒளி அவளை முழுமையாக பரிசுத்தப்படுத்தினது. அந்த ஒளியினுடைய வல்லமையை அவள் உணர்ந்தாள். அந்த ஒளியினுடைய வல்லமையை உணர்ந்து தன் ஜீவியத்தில் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவள் தன்னுடைய ஊழியத்தில் கத்திற்காக வேலை செய்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். தன் ஆஸ்திகளினாலும் கத்திற்கு ஊழியம் செய்ய தீர்மானித்தாள். அவரை கடைசி வரையிலும் பின்தொடர வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில கடைசி வரையிலும் அவள் பின்தொடர்ந்தாள். அது மாத்திரமல்ல, அவர் மறித்த பிறகு கூட அந்த கல்லறையிலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் மறித்த பிறகு கூட தன்னுடைய முதலாவது தரிசனத்தை பெறுவதற்கு அவள் தகுதி உள்ளவளாக மாறினாள். தன்னுடைய பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தவள், அநேகராலே வெறுக்கப்பட்டவள், அநேகராலே பாவி என்று புறக்கணிக்கப்பட்ட அவளுடைய வாழ்க்கை, அநேகராலே பாவி என்று கருதப்பட்டு மிக கேவலமாக பேசப்பட்டவளுடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது. யார் மாற்றினது? என் இயேசு கிறிஸ்து மாற்றினார். என் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. சீஷர்களால் கூட அவருடைய உயிர்த்தெழுதலை முதலாவது சந்திக்க முடியவில்லை. இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்ப்பதற்கான ஒரு பாக்கியத்தை, ஒரு சரித்திர நிகழ்வை தன் வாழ்க்கையில் அவள் பெற்றுக்கிறாள் என்று சொன்னால், அவளுடைய விசுவாசம், அவளுடைய அன்பு, அவள் எப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை அதன் தேவனை சந்தித்த பிறகு அவள் பெற்றிருப்பாள் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய வரையிலும் கூட அவள் இந்த டாவின்சி கோடு என்கிற ஒரு திரைப்படம் இருந்தது. அந்த டாவின்சி கோடு என்கிற அந்த திரைப்படத்தின் மையக்கருவாக இன்றைய வரையிலும் மகதலேனா மரியாள் அநேக சர்ச்சைக்குரிய சகோதரி என்று சொல்லி கூட வேத கிறிஸ்துவ ஆய்வுகள் சொல்கிறது. ஆனாலும் கூட வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட, தேவனுக்காக தன் அர்ப்பணித்த ஒரு சகோதரியாகவே அவருடைய வாழ்க்கை இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு கூட ஒரு வாழ்க்கையை இந்த மகதலேனா மரியாள் தன்னுடைய ஜீவியத்தில் அவள் பெற்றிருக்கிறாள் என்பதை நம்மாலே இங்கே பார்க்க முடிகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கை மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற மிக முக்கியமான உபதேசங்கள் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய சுபாவங்களை தேவன் மாற்றக்கூடியவர். பிசாசு பிடியில் இருந்த பாவ கட்டுப்பாடுகள் இருந்த நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலோ நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய பயணம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானது. நம்முடைய பயணம் ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளாக ஒரு காலகட்டத்தில் முடிந்து போகிற ஒரு பயணம் அல்ல. நம்முடைய பயணம் ஒரு நீண்ட பயணம். முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறது வேதம். அந்த முடிவை நோக்கி போகிற ஒரு பயணமாக இருக்கிறோம். ரட்சிப்பை பெறுவதற்கு அந்த முடிவு பரியந்தம் போகிற ஒரு பயணமாக நம்முடைய பயணம் இருக்கிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாக நாம் இருக்க சித்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த மகதலேனா மரியாளுடைய அந்த விசுவாசத்தை கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கே. அல்லேலூயா, ஆமென். நாம் சபையார் யாவரும் கொண்டு சேர்ந்து இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் ஒரு மகதலேனா மரியாள் என்கிற ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் மீண்டுமாக நாம் நன்றி செலுத்துவோம். சபையார் யாவரும் இருந்து நாம் துதிகிதங்களில் உள்ள 177வது பாடல், தீவினை செய்யாதே மா சோதனையில் என்கிற பாடலை நாம் யாவரும் நாம் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். தீவினை செய்யாதே மாசோதனையில் பொல்லாங்கனை வென்று போராட்டத்தினில் வீணாசையை மோற்றோம் கீழடங்குவாய் ஏசையரை நம்பி வேன்றி போவாய் ஆற்றி தேற்றி காப்பா நீத்த முதவி செய்வார் மீட்பர் பலனைவார் ஜெயம் தந்திடுவார் வீண் வார்த்தை பேசாமல் வீண் தோழரையோ சேராமலே நீக்கே நல்வழியிலோ நீன்றுக்கமும் அன்பும் சற்றேனும் விடாய் ஏசையரை நம்பி வேண்டி போவாய் ஆற்றி தேற்றியே காப்பா நீத்த முதவி செய்வா மீட்பர் பலனைவா ஜெயம் தந்திடுவா
மே விசுவாசத்தாலே வென்றேகினே நாம் போக்கிடம் பெற்றென்றோம் பேர் வாழ்வடைவான் ஆற்றி தேற்றியே காப்பார் நேத்தமுதவி செய்வார் மீட்பர் பலனைவா ஜெயம் தந்திடுவார்.
நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மனதுருகிற தேவாதி தேவனே, பரிசுத்தரே, ராஜாதி ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி மாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு சோதரம். அல்லேலூயா. சமாதான குளச்சல்களோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாடுகிற சமாதானம் சமாதானம் சமாதானம். இதோ நாங்கள் வேதத்தில் வாசிக்கும்படி உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்ன தெய்வம். இதோ இந்த அருமையான நாளில் உம்முடைய வருஷத்து சமாதானத்தில் நாங்கள் நிலைத்திருக்க திரும்ப செய்யும், உம்முடைய சமாதானத்தில் நாங்கள் வாழ திரும்ப செய்யும், உம்முடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவர், உம்முடைய சமாதானம் எங்களை வழிநடத்தட்டும், உம்முடைய சமாதானம் எங்கள் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 முடிவு பரியந்தோடு புதிய காலைக்காக மீண்டுமாக நன்றியோடு துதிக்கிறேன். நன்றி ராஜா, இந்த வேலைக்காய் மீண்டுமாக நன்றி துதிக்கிறோம்.
நீத்தமுதவி செய்வார் மீபலனைவா ஜெயம் தந்திடுவார். ஆற்றி தேற்றி காப்பா நீத்தமுதவி செய்வார் மீபலனைவா ஜெயம் தந்திடுவார்.
சபையார் யாவருக்கும் என்று வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் முழுவதும் சமாதானத்தோடு வழிநடத்துவாராக. சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சமாதானத்துக்குள்ளாக நம்மளை வழிநடத்த கிருபை செய்வாராக. எல்லா துதிக்கடமைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கே. தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சமாதானத்தை அருளட்டும். ஆமென்.